الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا داود وسليمان علما وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين وقال النبي عليه الصلاة والسلام كانت بنو إسرائيل تسوسهم الأنبياء كلما هلك نبي خلفه نبي آخر صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணின் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சபைக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய பழமை வாய்ந்த அனுபவம் வாய்ந்த கண்ணியமான உலமா பெருமக்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய கீழே சபையிலேயும் நிறைய உலமாக்கள் இருக்கின்றார்கள். கண்ணியமான உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய இளம் உலமாக்களே, ஹாஃபிதுமார்களே, ஒரு அழகான அல்லாஹ்வுக்காக விருப்பமான சபையில மஜ்லிஸ்ல நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். நாட்டுடைய நிலைமை கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலும் நேற்று வெளியான நாட்டுடைய சட்டம், பெரிய பெரிய கூட்டங்கள் கூட கூடாது என்ற சட்டம் நேற்று வெளியாகி இருக்குது. இருந்தாலும் ஏற்கனவே இந்த வைபவம், இந்த மஜ்லிஸ் முடிவு செய்யப்பட்டதனால இதை ஓரளவு சுருக்கமாக சிறிதாக செய்து முடிப்போம் என்ற அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் பார்க்கலாம் இது போன்ற சபைகள், இது போன்ற மஜ்லிஸ்கள் இவர்கள் இன்று 70 மேற்பட்ட உலமாக்கள் பட்டம் பெற்றார்கள், ஹாஃபிதுமார்களும் பெற்றார்கள். அதே போன்று உயர் ஹதீஸுடைய கலையிலே சிறப்பு பட்டம் பெற்றவர்கள் அல்லது பெறக்கூடியவர்களும் இருக்குகின்றார்கள். இவைகள் அனைத்துடைய நோக்கம் என்னவென்றால், உலகத்தில் அல்லாஹுடைய தீன், அவனுடைய ஷரியா பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹுடைய உத்தரவுகள், கட்டளைகள் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும். அல்லாஹுடைய தீன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவனுடைய சட்டதிட்டங்களும் உத்தரவுகளும் உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அதை முதலாவது விளங்க வேண்டும், அறிய வேண்டும், தெரிய வேண்டும். அதை அறிவதற்காக தெரிவதற்காகத்தான் இது போன்ற நம்முடைய இலங்கை திருநாட்டில் 200க்கும் மேற்பட்ட ஆண்களுடைய ஆண் மதரசாக்களும் 60க்கும் மேற்பட்ட பெண்மணிகள் படிக்கக்கூடிய ஆலிமாக்களாக ஆகக்கூடிய பெண்கள் மதரசாக்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த புனிதமான ஷரியாவை படிக்க வேண்டும். அதோடு நிறுத்திவிடாமல் ஷரியாவுடைய அடிப்படையிலே வாழ வேண்டும். இந்த அளவுக்கு உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைகளும் உத்தரவுகளும் நிலைநாட்டப்படுகின்றனவோ, மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் பிறவி படிக்கின்றதோ, அதை வைத்துத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் நல்ல அழகான முடிவுகளை வெளியாக்குகின்றான். பல வழிகளில் அல்லாஹுடைய உதவிகளும் ஒத்தாசைகளும் மலக்குமார்களை கொண்டு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை இறக்கி வைக்கின்றான். அதனால முதலாவது நாம் எல்லோரும் இங்கே ஓதி வெளியான உலமாக்களாக இருக்கலாம், வந்திருக்கக்கூடிய அவர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற பெரியோர்கள் ஒரு மக்களாக இருக்கலாம், முதலாவது நாம் இந்த ஷரியா என்றால் என்ன என்று விளங்க வேண்டும். விளங்கிவிட்டோம் என்றால் அதனுடைய அடிப்படையில் வாழலாம். வாழ்ந்து விட்டோம் என்றால் உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக இலகுவானதாக லேசானதாக ஆக்கி தந்து விடுவான். இந்த ஷரியாவை விளங்க வைப்பதற்குத்தான் அல்லாஹ் 100,000 மேற்பட்ட நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்கள் உலகத்திற்கு வந்து மனிதர்கள் எந்தெந்த துறையில ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ அந்த அனைத்து துறைகளிலேயும் அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஒரு சிலர் நினைக்கலாம் இஸ்லாம் ஷரியா மார்க்கம் என்றால் வெறும் ஆன்மீகத்திற்குரிய வழிகாட்டுதல், வணக்கம் வழிபாடுகளுக்குரிய வழிகாட்டுதல், தான தர்மங்களுக்குரிய வழிகாட்டுதல், ரிக்கர் கிலாவத்திற்குரிய வழிகாட்டுதல் என்று செலவேலை நினைக்கலாம். நம்முடைய ஷரியா இதை மக்களுக்கு முன்னால் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் நபிமார்கள் வெறும் நாம் சொன்ன இந்த துறைகளுக்கு மாத்திரம் வழிகாட்டவில்லை. மனிதர்கள் உலகத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எந்தெந்த துறைகளில் ஈடுபடுவார்களோ அந்த அனைத்து துறைகளிலேயும் அந்த மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நல்ல அழகான வழிகளை காட்டி அவர்களை உயர்ந்த ஒரு சமூகமாக மாற்றி கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்திற்குரிய அதை தகுதியானவர்களாக ஆக்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்பது தான் நபிமார்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இது போன்ற அரபி மதரசாக்கள் அரபி கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருப்பதும் அதே நோக்கம். நபிமார்களும் ரசூல்மார்களும் எந்த நோக்கத்திற்காகவே அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கங்கள் இதன் மூலம் நிறைவேற வேண்டும். அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி முழு மனிதர்களை படைத்தானோ அந்த நோக்கம் உலகத்தில் அமுலாக வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் இது போன்ற மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது ஷரியா அதாவது அல்லாஹுடைய மார்க்கம் அந்த தீன் இதை உள்ளால் உள்ளபடி நாம் விளங்க வேண்டும். இதை விளங்கிவிட்டோம் என்றால் இதனுடைய அடிப்படையில் நாமும் வாழலாம், மற்றவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் அந்த சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யலாம். எங்கள் எல்லோராலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு சென்ற வருடம் அந்த ஏப்ரலிலே உயிர்த்த ஞாயிறு ஈஸ்டர் தினத்திலே ஏற்படுத்திய அந்த தாக்கம், அந்த தாக்குதல் இலங்கை நாட்டுடைய முஸ்லீம்கள் மட்டுமல்ல முழு உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமைகளை ஆட்டக்கான செய்தது என்றால் அது பிழையாக ஆகாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால இஸ்லாத்தின் மீதும் குர்ஆனின் மீதும் நபியுடைய ஹதீஸின் மீதும் ஏன் நபியவர்களின் மீதே இல்லாத பொல்லாத பல வகையான குற்றச்சாட்டுகளை நம்முடைய சில பேரினவாதிகள் சில விரோதிகள் வைத்தார்கள். அது அந்த நேரத்தில் அதற்குரிய தகுந்த பொருத்தமான பதில்களை எங்கள் அதிகமானோர் அவர்களுக்கு சொல்ல தெரியாமல் இருந்தது. ஏன் முதலாவது அவர்களுக்கே தெரியாது. இதற்கு நாம் என்ன பதில் சொல்ல வேண்டுவது? உதாரணமாக பக்துல் முஷ்ரிகீன் ஹைஸு வஜத்துமூஹும், குர்ஆனுடைய ஒரு ஆயத்துடைய வெளிரங்கத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு முஷ்ரிகீன்களை எங்கே கண்டாலும் கொல்லுங்கள் என்ற ஆயத்தை வைத்து அவர் பகிரங்கமாக சொல்லி அவர் தன்னையும் அழித்து தன்னுடன் இருந்தவர்களையும் அழிக்க செய்து அதன் மூலம் அவர் மட்டும் அழியல்ல, அவருடைய குடும்பம் மட்டும் அழியல்ல, இலங்கையில வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய இருப்பை பல நூற்றாண்டுகளுக்கு பின்னடைவிலே பின்னுக்கு கொண்டு போய் தள்ளிவிட்டது. எவ்வளவு கண்ணியமாக கௌரவமாக அமைதியாக இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அவைகள் அனைத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல், மதரசாக்களுக்கு அச்சுறுத்தல், மஸ்ஜிதுகளுக்கு அச்சுறுத்தல், மக்தபுகளுக்கு அச்சுறுத்தல், நம்முடைய மஸ்ஜிதுகளுக்கும் அச்சுறுத்தல், மேலான பெரியார்களே சகோதரர்களே. அதனால ஷரியாவ நாங்க எல்லோரும் முதலாவது உள்ளால் உள்ளபடி அதனுடைய யதார்த்தத்தை விளங்க வேண்டும். நபிமார்கள் உலகத்திற்கு வந்தார்கள் இதை விளக்குவதற்காக. மறுமுனையில் தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு துறைகளில் அவர்கள் ஈடுபடவும் செய்தார்கள், மற்றவர்கள் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு வழிகாட்டவும் செய்தார்கள். குர்ஆனுடைய வரலாறு நெடுகிலையும் நாம் பார்க்கலாம், உலகத்திற்கு வந்த நபிமார்கள் வெறும் ஆன்மீக துறையில மாத்திரமல்ல, அவர்களும் அரசியலில் ஈடுபட்டார்கள். முழு பனு இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்தது நபிமார்கள் தான். ஹதீஸ்ல மிக தெளிவாக வருது, கானத் பனு இஸ்ரவேல தசூசுஹும் அல் அன்பியா, பனு இஸ்ரவேலர்களை வழி நடத்தியது, தலைமை தாங்கியது, ஆட்சி செய்தது நபிமார்கள். குல்லமா ஹலக நபியுன் ஹல்லபஹு நபியுன் ஆகர், ஒரு நபி மரணித்து விட்டார் என்றால் அந்த இடத்திற்கு வேறொரு நபி வருவார், அந்த இடத்திற்கு இன்னும் ஒரு நபி வந்து அந்த மக்களை வழி நடத்துவார், அந்த மக்களை ஆட்சி செய்திருக்கிறார், அந்த மக்களுக்கு தேவையான பல வழிகளை வழிகாட்டுதலை செய்திருக்கிறார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நபிமார்களுக்கு படித்துக் கொடுத்தது யாரு? அல்லாஹ். உலகத்தில் நபிமார்கள் யாரும் மனிதர்கள்ட்ட கால் மடித்து அமர்ந்து படிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தல்ல, நபிமார்களுக்கு நேரடியாக அல்லாஹுவே படித்துக் கொடுத்தான். உலகத்தில் மனிதர்களின் மூலமாக படித்தவர்கள் என்னென்னமோ பேசுகிறார்கள், சில நேரங்களில் நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல கருத்துக்களை சொல்வார்கள். அல்லாஹுவிடமிருந்து படித்த நபிமார்களுடைய கருத்து அப்ப எப்படி இருக்கும்? அந்த நபிமார்களுடைய சிபத்திலே உள்ளது தான் அவர்கள் உண்மை, அவர்கள் நூற்றுக்கு நூறு உண்மையிலே தான் இருப்பார்கள், அவர்களால் பொய் சொல்ல முடியாது, ஹையான மோசடி செய்ய முடியாது. அந்த அளவுக்கு உண்மையான நபிமார்களுக்கு படித்துக் கொடுத்தது அல்லாஹ். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்க அறியாதவைகளை நான் உங்களுக்கு படித்து தந்தேன். வகுல்லன் ஆதைனா ஹுக்மா வஇல்மா. ஹதரத் சுலைமான், ஹதரத் தாவூத் அலைஹிம் ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரெண்டு பேர்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்க அறிவையும் படித்துக் கொடுத்தோம், சட்ட கலையையும் படித்துக் கொடுத்தோம். ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெறும் நபி மாத்திரம் அல்ல, அந்த காலத்துடைய சட்ட கலையுடைய ஆக உயர்ந்த பதவி ஜட்ஜாக இருந்தாங்க. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், வலக்கத் ஆதைனா தாவூதா வ சுலைமானா இல்மா வ குல்லன் ஆதைனா ஹுக்மா வ இல்மா என்று குர்ஆனில் கூறுகின்றான். அந்த சட்ட கலையை ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் படித்து அவர்கள் விசாரித்து தீர்ப்பளித்த சில வரலாறுகளை குர்ஆனிலேயே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அப்ப சட்ட கலை லோ கலையை அன்றே ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் படித்து விவசாயம் செய்ய வேலையை கொஞ்ச நாள் விட்டு வையுங்கள், எந்த எதிர்காலத்தில் உங்களுக்கு அது தேவைப்படும். இந்த விவசாயம் சம்பந்தமான ஆற்றலை, அது சம்பந்தமான விளக்கங்களை ஹதரத் யூசுப் அலைஹி சலாத்து வஸலாம் எதன் மூலம் தெரிந்து வைத்திருந்தார்கள்? ஹதரத் இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹி சலாத்து வஸலாம் அவர்கள் நபியா அல்லது வலியா என்பதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அவர்களுடைய காலத்தில் தான் இந்த யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினர்கள் வந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊரில் மிகப்பெரிய அநியாயங்களையும் அட்டகாசங்களையும் புரிந்து கொண்டிருந்தார்கள். அதனால் அந்த ஊர் மக்கள் வந்து அந்த துல்கர்னைன் அலைஹி சலாத்து வஸலாம் அவர்களிடம் முறைப்பாடு செய்கிறார்கள். காலூ யாதல் கர்னைன் இன்ன يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا. இந்த யஜூஜ் மஜூஜ் மிகப்பெரிய குழப்பம் பண்ணுகின்றார்கள். அதனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பு சுவரை நீங்க ஏற்படுத்திட்டாங்க, உங்களுக்கு அதற்கு தேவையான ஒரு கொடுப்பனவை நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்று சொன்ன நேரத்தில் காலமா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைர், என்னுடைய ரப்பி எனக்கு எதை வசமாக்கி தந்திருக்கிறானோ அது எனக்கு போதும். ஆனால் ஃபாயினூனி பிகுவா அஜ்அல் பைனகும் வபைனஹும் ரத்மா, உங்களோட பலத்தால நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பை நான் ஏற்படுத்துகின்றேன். இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள் என்று அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக விரிவாக சொல்லி அந்த யஜூஜ் மஜூஜ் எல்லோரும் மலைக்கு பின்னால் அவர்கள் ஒதுக்கப்பட்டு முன்னால மிகப்பெரிய இரண்டு மலைகளை மூடிவிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் ஹதரத் துல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவர்களுக்கு இந்த இன்ஜினியரிங் கலையை எங்கிருந்து படித்தாங்க? இந்த நுணுக்கத்தை அவர்கள் எப்படி கற்றுக்கொண்டார்கள்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நபிமார்களாக உலகத்திற்கு வந்தவர்கள் வெறும் ஆன்மீக துறையில மாத்திரம் வழிகாட்டல்ல, மனிதர்களுக்கு எந்தெந்த காலத்தில் என்னென்ன தேவைகள் ஏற்பட்டனவோ அந்த அனைத்து தேவைகளுக்குரிய வழியை மிக தெளிவான முறையிலே அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். அந்த நபிமார்கள் படித்தது வஹியின் மூலமாக. அந்த வஹியை பாதுகாப்பதற்கு, அந்த வஹியுடைய கழிவை போதிப்பதற்கு, வஹியின் மீது உள்ளத்தில் ஆழமாக அதனுடைய மதிப்பு மரியாதை பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மதரசாக்கள். சமீப காலமாக எங்களுக்கு தெரியும், அந்த ஏப்ரல் 8க்கு பின்னால ஒரு சில நம்முடைய சகோதரர்களே சொல்லுவாங்க, இந்த மதரசாக்கள் எல்லாம் இழுத்து மூடுங்க, எங்களுடைய நாட்டில் அதிகமாக மதரசாக்கள் கூடிவிட்டது, இந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனா சில கிராமங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், நாம் இல்லை என்று சொல்லல. ஆனால் ஒட்டுமொத்தமாக இலங்கை நாட்டில் வாழக்கூடிய கிட்டத்தட்ட 22 லட்சம் இஸ்லாமியர்களுக்குள்ள மதரசாக்கள் 200 300 இதென்ன அதிகமாக, இதன் மூலம் தான் அல்லாஹுடைய ஷரியாவை முதலாவது விளங்கலாம், வஹியுடைய அறிவை இதன் மூலம் பாதுகாக்கலாம், இதன் மூலம் தான் இந்த அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸ்ல சொன்னவைகளை செயல்படுத்தலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நபிமார்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் எதை அவனுடைய புறத்திலிருந்து படித்து கொடுத்தானோ அந்த ஷரியாவுடைய இல்மும் அறிவும் கல்வியும் இது போன்ற மதரசாக்கள்ல படித்து கொடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் யாரு இதை இந்த அடிப்படையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து அதற்கு பின்னால எந்த துறையில ஈடுபட்டாலும் இன்ஷா அல்லாஹ் வலித்த வர மாட்டார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலக வரலாற நாங்க படித்தோம் என்றா இந்த காலத்துல நாங்க ரொம்ப கவலைப்படணும், கை சேதப்படணும், கண்ணீர் விடணும். இந்த கடந்த 1300 வருஷமாக உலகளாவிய முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்தார்கள், எவ்வளவு கௌரவமாக வாழ்ந்தார்கள். எனக்கே ஞாபகம், ஒரு 30 40 வருஷங்களுக்கு முன்னால நாங்க சின்ன கிராமத்தில் இருக்கிறோம். அந்த கிராமத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு நுண் முஸ்லிம் சகோதரர் அவருடைய புஷ் பைஸ்கல்ல ஏறி வராரு, யாராவது ஒரு முஸ்லிமை கண்டா உடனடியா கீழே இறங்கிடுவாரு. அவருடைய வேட்டியை கொஞ்சம் உயர்த்தி கட்டிருக்கிறாரு, மரியாதை நிமித்தமா அவருடைய வேட்டியை உயர்த்தி கட்டிருப்பதை கீழே விட்டுடுவார், அவ்வளவு ஒரு மரியாதை. ஒரு 30 40 வருஷங்களுக்கு முன்னால எங்கட கிராமங்களை நாங்க கண்கூடாக கண்டோம். ஆனா நிலைமை எப்படி மாறி இருக்குது? முஸ்லிம்கள் பிரயாணம் செய்வதற்கே அச்சம், முஸ்லிம்கள் வெளியில வருவதற்கே பயம். எங்களை கண்டு பயந்தவர்கள் இன்றைக்கு நாம் அவர்களை கண்டு பயப்படுகின்றோம், அவர்களை கண்டு அஞ்சுகின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் முஸ்லிம்கள் 1300 வருஷமாக எந்த இலக்கில இருந்தார்களோ அந்த இலக்கை விட்டும் அவர்கள் சதித்திட்டம் தீட்டி முஸ்லிம்களை தூரமாக்கி விட்டார்கள். முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஷரியாவுல ஆன்மீக துறையில கொடிகட்டி பறந்தார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எந்த வகையான நஷ்டம் வருவதாக இருந்தாலும் முஸ்லிம்களால இஸ்லாமியர்களால அதை சகிக்க இயலாது. அவர்களுடைய சொந்த தொழில், வியாபாரம், குடும்பம் எதற்கு எந்த நஷ்டம் வந்தாலும் பொறுத்துக் கொள்வாங்க. ஆனால் நம்முடைய ஷரியாவுக்கு, நம்முடைய மார்க்கத்திற்கு ஒரு சின்ன நஷ்டம் வருவதையும் இஸ்லாமியர்களால சகிக்க முடியாமல் அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் இஸ்லாத்தில தீன்ல உறுதியாக இருந்தார்கள். இதில் இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால அந்த இஸ்ரேல்ல ஒரு பெண் ஆட்சியாளர் ஆட்சிக்கு வருகின்றார். அவர் ஒரு தரவு அவர்களுடன், அந்த ஜூயிஷ் இஸ்ரவேலர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கூறுகின்றார், நீங்க இஸ்லாமியர்களை பெண்களை வைத்தும் அல்லது போதை வஸ்துக்களை வைத்தும் மதுபானங்களை வைத்தும் நீங்க அவர்களை வழிகெடுத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா திடீர் என்று அவர்களுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிற அந்த ஈமானுடைய சக்தி அது எப்பொழுது வெளிப்படும் என்று தெரியாது. வெளிப்பட்டால் நீங்கள் எல்லாம் சுக்குநூறாக மாறிவிடும். அதனால் அதிலிருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சதி திட்டம் போட்டு இஸ்லாமியர்களை அமல்ல, இபாதத்துல, ஆன்மீக துறையில முன்னேறுவதை தடுப்பதற்காக. அது மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் மொத்தம் 3 முன்னேறி இருந்தாங்க. அமல், இபாதத், ஷரியாவை பின்பற்றி நடப்பதாக இருக்கலாம், அறிவு கல்வியாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரங்களாக இருக்கலாம். இந்த 3 முஸ்லிம்களை தோற்கடிக்கவே முடியாது கடந்த 1300 வருடமாக. வரலாறுகளை நீங்கள் நல்ல ஆராய்ந்து படித்து பார்த்தீர்கள் என்றால் முழு உலகத்துடைய ஆட்சி இஸ்லாமியர்கள்ட்ட, முழு உலகத்துடைய கல்வி அறிவு இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டில், முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதை கொண்டு எந்த மதத்தினர்களும் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கல. அதனால அந்த மற்ற 2 நாங்கள் பிடிக்கணும் என்றால் இவர்களை ஆன்மீக துறையிலிருந்து தூரமாக்க வேண்டும். இவர்களுக்கு வேறு வகையான கல்வி முறையை அமுல்படுத்த வேண்டும். இவர்களை இதிலிருந்து நாங்கள் தூரமாக்கி விட்டோம் என்றால் நாம் நினைப்பதை போன்று ஆட்சியும் அதிகாரமும் கல்வியும் எல்லாம் எங்கள கட்டுப்பாட்டில் வந்துடும். ஒரு காலத்தில் எங்களை கண்டு பயந்தவர்கள், எங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் இன்று அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலைமை, அவர்களை கண்டு பயப்படக்கூடிய நிலைமை. அந்த இஸ்லாமிய ஸ்பெயின் கிட்டத்தட்ட 800 வருடம் அரேபியர்கள் ஆட்சி செய்தார்களே, அந்த காலத்தில் சில கிறிஸ்தவர்கள் வந்து பெருமூச்சு விடுவார்கள், இந்த முஸ்லிம்கள் எதன் மூலம் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்தார்கள். ஓ முஸ்லிம்களே, உங்களுடைய முன்னேற்றத்தின் ரகசியம் எங்களுக்கு விளங்குதில்லை. ஆனால் எங்களுடைய பின்னடைவு தோல்வியின் ரகசியமும் எங்களால் எங்களுக்கு விளங்குதில்லை. ஆனால் அப்படி சொல்லி சொல்லி கடைசியில் அவங்க விளங்கினாங்க, நாங்க முன்னேறணும் என்றா இவர்களுடைய கைகள் இருந்து அறிவை கல்வியை கலட்ட வேண்டும். என்றால் இதற்கு முன்னால வாழ்ந்த நம்முடைய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அது 2 பிரிந்திருக்கல்ல. அதாவது ஷரியாவுடைய ஆன்மீக கல்வி என்று ஒன்று, உலக கல்வி என்று ஒன்று, 2 வெவ்வேறாக பிரிந்திருக்கல்ல. 1842 இந்தியாவை ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு டீம் UKலிருந்து வந்து பல வருடங்களாக ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி செய்து நாங்கள் இவர்களை இதிலிருந்து தூரமாக்கணும், இந்த 2 வேறு வேறாக பிரித்துடுவோம். ஆன்மீக கல்வின்னா நீங்க மதரசாக்களுக்கு போங்க, உலக கல்வின்னா நீங்க எங்களை ஸ்கூலுக்கு வாங்க, பல்கலைக்கழகங்களுக்கு வாங்க, கொலேஜுக்கு வாங்க, 2 பிரித்து தான். அதுல ஆன்மீக கல்வி ஆரம்பத்தில் அந்த கல்வியை படிக்கக்கூடியவர்கள் இதையும் சேர்த்து தான் படித்தாங்க.
acmyc.com.
பக்தாதில் உள்ள பல பைத்துல் ஹிக்மான் சொல்லக்கூடிய அந்த கல்வி நிலையத்துடைய சிலபஸை கொஞ்சம் வேணுமெண்டா சேஞ்ச் பண்ணி பாருங்க. இன்று ஸ்கூல்கள் என்னென்ன படித்து கொடுக்கப்படுகின்றதோ, அதுவும் மதரசாக்கள் எது படித்து கொடுக்கப்படுகின்றதோ, அந்த ரெண்டையும் சேர்த்துத்தான் அந்த பக்தாதில் உள்ள பைத்துல் ஹிக்மால ஸ்பெயினில் உள்ள ஜாமியா குர்துபாவுல அதே மாதிரி ஈஜிப்ட் உள்ள ஜாமியாத்துல் அசஹர் சேர்ந்து தான் இருந்தது. ஆனால் பின்னால் வந்தவர்கள் பிரித்து விட்டார்கள். நாங்க முஸ்லிம்களை வெற்றி கொள்ளணுமா, ஆட்சி எங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கணுமா, அதிகாரம் எங்கட கைக்கு வரணுமா, அதனால் இவர்களை பிரிக்கணும். இந்த கலைகளை உலகத்துக்கு தந்தது யாருங்க? இஸ்லாமியர்கள். இன்றைக்கு அதிகமான மக்கள் பேசுவாங்க கல்வி கல்வி அறிவு அறிவு. நாம் அதே தான் கூறுகின்றோம். ஆனா சின்ன ஒரு இணைப்பு சேர்ப்பு என்னண்டா, ஷரியாவுடைய வஹியுடைய கல்வியோடு சேர்த்து மற்றதை நீங்க படிச்சீங்கன்னா வழி தவற மாட்டீங்க. இந்த ஷரியாவுடைய கல்வியை விட்டு விட்டு மற்ற கல்வியை படிக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய நம்பிக்கை போய், நபியுடைய மஹப்பத் போய், இஸ்லாத்தின் உள்ள பற்றும் விருப்பமும் போய், இந்த மதமே வானம், மார்க்கமே வானம். இன்றைக்கு அதிகமான ஏத்திஸ்ட் அதாவது நாஸ்திகர்கள் உருவாகிறது பல்கலைக்கழகங்கள்ல. அதுல நுண் முஸ்லிம் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் பல மாணவர்களோட பேசி பாருங்க, அவர்களுடைய கருத்திலிருந்து வெளியாகும் என்ன இந்த மதம் வானம், இதெல்லாம் எங்களை இறுக்கி போடுது, கட்டி போடுது, எங்களை ஃப்ரீடமா வாழ விடுங்க, எங்களை சுதந்திரமா வாழ விடுங்க. அந்த ஷரியாவுடைய அடிப்படை கொடுக்கப்படாததுனால இன்றைக்கு அந்த அதாவது நாசிக கொள்கையின் பக்கம் எங்களோட சென்று கொண்டிருக்கிறாங்க. குரானுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இஸ்லாமிய நாடுகள்ல கூட சமீப காலமாக தூண்ல சட்டமாகவே உருவாக்கி விட்டாங்க. ஆண்களுக்கு ரெண்டு பங்கு குரான் பேசுது, அனந்தர சொத்துல ஆண்களுக்கு ரெண்டு பங்கு, பெண்ணுக்கு ஒரு பங்கு. தூணுசுல முடிவு செஞ்சுட்டாங்க, இல்ல எல்லாருக்கும் சரிசமம். குரானை எதிர்த்தா, குரானை மறுத்தா, குரானுடைய இந்த ஒரு ஐன், இந்த ஒரு பாகம், இந்த ஒரு பக்கம் எங்களுக்கு தேவையில்லை, எப்படி அல்லாஹுடைய உதவிகள் வருவது? எங்கட நாட்டிலே சமீப காலமாக பேசினாங்க, இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, வழி தேவையில்லை. நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், லா நிக்காஹ இல்லா பி வலியின், வழி இல்லாம நிக்காஹ இல்ல. இப்ப என்ன சொல்றாங்க, எங்கனவங்க தான் வழி தேவையில்லை, யார் யார் விருப்பமோ அவங்கவுங்க முடிச்சுக்கொண்டு போகலாம். நான் உதாரணத்திற்கு ஒன்று ரெண்டு மட்டும் கூறுகின்றேன். இது போன்ற சமீப காலமாக நேரடியாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அர்த்தமா, நீங்க சில பேர் சோசியல் மீடியாக்கள்ல பார்த்திருப்பீங்க, ஆண்கள் தான் இங்க இமாமத் செய்யணும். சில சோசியல் மீடியால சில காட்சிகளை பார்த்திருப்பீங்க, ஆண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்யறாங்க. நபியுடைய ஹதீஸுக்கு மாத்தம் இமாமத் ஆண்கள் தான் செய்யணும் ஆண்களுக்கு. இப்படியே நாங்க பார்த்தோம் என்றால் நேரடியா குரானுக்கு ஹதீஸுக்கு மாத்தமாக மாற்று மத சகோதரர்கள் பேசுவதற்கு முன்னால் எங்கடவங்க பேசுறாங்க. அதிலேயும் சில நேரங்கள்ல எங்கட இன்டலெக்சுவல் நல்ல படித்த பட்டதாரிகள் பேசுறாங்க. ஏன்? அவர்களுக்கு அவர்களுடைய ஆரம்ப காலத்துல இந்த ஷரியாவுடைய அடிப்படை கொடுக்கப்படல, இந்த அடிப்படையான ஞானங்கள் அவர்களுக்கு சரியான முறைப்படி கொடுக்கப்படல. உலகத்தில் உள்ள எல்லா கலைகளையும் தந்தவர்களே நம்முடைய இஸ்லாமியர்கள் தான். அது வைத்திய கலையாக இருக்கலாம். யாரு? அல்லமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கானூன் என்ற புத்தகம் தான் வைத்திய கலையுடைய பைபிள் என்றால் மிகையாது. யாது? அவர் மிகப்பெரிய ஆலிம் அல்லமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முகமது இப்னு மூசா அல் ஹவாரிஸ்மி கணிதவியலின் தந்தை, மேத்தமெட்டிக்ஸ் உலகத்திற்கு தந்ததே நம்முடைய இஸ்லாமிய அறிஞர் முகமது இப்னு மூசா அல் ஹவாரிஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரித்திர கலையை உலகத்திற்கு தந்ததே அல்லமா இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தாரீஹ் இப்னு கல்தூன் என்ற புத்தகம் சமீப காலத்தில் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் செய்யப்படுகின்றது. பேஸ்புக் உடைய நிறுவனர் 2017 அந்த 13 பாகங்கள் ஆங்கிலத்தில் உள்ள 13 பாகங்களையும் 2 மாதத்தில் படித்து முடிக்கிறார். அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் மன்னிக்கணும். இன்றைக்கு எங்களுக்கு கிதாபு வாசிக்க நேரம் இல்ல. நல்ல நபிமார்களுடைய வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள், சலஃபு சாலிஹின்களுடைய பல விடயங்களை படிக்க நேரம் இல்ல.
இன்றைக்கு எது வந்தாலும் உடனடியாக என்ன ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் படத்தோட வரணும், வீடியோட வந்தா தான் படிக்க உற்சாகம். இப்ப நேற்று முன்ன நாட்டு ஒரு முடிக்கதை வந்திருக்கிறது, என்னமோ குரான்ல சுரத் முதலாவது யோசிக்கணும், இது அடுத்தவர்கிட்ட போன் பண்ணி கேட்கறதுக்கு முன்னால யோசிக்கணும், இது ஒரு பைத்தியம் இல்லையா, இது இதெல்லாம் கேட்கிற ஒரு கேள்வியா. ஆனா இன்றைக்கு மக்கள் இது கூட விளங்குறாங்கல்ல, இதுக்காக வேண்டி இலங்கையில அதற்காக பலர் பேசி அதற்கு பதில் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்கன்னு என்ன முதல்ல என கொண்டு வந்த நான் யோசிக்கணும், இப்படி ஒன்று இருக்குமா. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாம் எதையை சொல்லிக் கொண்டு வாரோம் என்று சொன்னா எல்லா கலைகளை அந்த தாரிக் இப்னு கல்தூன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த 13 பாகத்தில் உள்ள அந்த ஆங்கில புத்தகத்தை 2 மாதத்துல பேஸ்புக் உடைய நிறுவனர் படித்து முடித்து விட்டு 2017 அவருடைய ஒரு ட்விட்டர் செய்தியில் எழுதுகின்றார், இது போன்ற பொறுமதி வாய்ந்த மிகவும் பல விஷயங்களை உள்ளடக்கிய இது போன்ற பொக்கிஷங்களை இஸ்லாமியர்கள் எங்களுக்கு காட்டாமல் நீங்க மிகப்பெரிய துரோகங்களை பண்ணிட்டீங்க, உங்களுடைய முன்னோர்களுடைய இது போன்ற பொறுமதி வாய்ந்த புத்தகங்களை வெளியில கொண்டு வாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பல புத்தகங்கள் லண்டன்ல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பாட திட்டத்துல வைத்திருக்கிறாங்க. ஏன், ஒவ்வொரு காலத்துல வாழ்ந்த நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் தான் உலகத்திற்கு பல கலைகளை தந்தார்கள், அந்த கலைகளுக்கு தேவையான அனைத்து விடயங்களை புத்தகமாக எழுதி தந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பெயர்கள் சில வேளை மறக்கடிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை மறக்கடிக்கப்பட்டு பின்னால சில விடயங்கள் சேர்க்கப்பட்டு இந்த கீ பின்னால சேர்க்கப்பட்டவர்களுடைய விடயங்கள் சொல்லப்படுது. அல்லாஹுடைய ஞாபகம் இல்ல, நபியுடைய ஹதீஸுடைய ஞாபகம் இல்ல, நபியின் மீது மஹப்பத் இல்ல, இஸ்லாத்தின் மீது பற்று இல்ல. 1842 வந்தவர்கள் சர்ச் பண்ணி என்ன சொன்னாங்க, முஸ்லிம்கள் அவர்களுடைய நிலைமை என்னண்டா அல்லாஹ்வ அந்த அளவுக்கு நம்புகிறார்கள், அல்லாஹுடைய ரசூலை உயிரை விட மிக அதிகமாக நேசிக்கிறார்கள், எது சொல்லிக்கப்படுதோ அதை கண்மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்கின்றார்கள். எதிர் கேள்வி மறு கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள் இல்ல, மறுமையே இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல வந்தது, மறுமை தான் எங்களுடைய அசில் நோக்கம் லட்சியம். உலகம் இது தற்காலிகமான இடம் இவ்வாறு சொல்லி கொடுக்கப்படுது, இதிலிருந்து உங்களுக்கு நாங்க ஃப்ரீடம் தாரோம் என்று சொல்லித்தான் அந்த காலத்துல முதலாவது முஸ்லிம்களை வெளியில் எடுத்தாங்க. நீங்களும் கேள்வி கேட்கணும், உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் தரணும், நீங்களும் கொஞ்சம் அனுபவிக்கணும், நீங்களும் என்ஜாய் பண்ணணும், உங்களுக்கும் ஃப்ரீடம் தேவை, உங்களுக்கும் சுதந்திரம் தேவை, அந்த ஃப்ரீடத்தை நாங்க தாரோம், அந்த சுதந்திரத்தை நாங்க தாரோம், நீங்க தாராளம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம், நீங்க எது வேண்டும் என்றாலும் கேட்கலாம் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்து தான் முதலாவது இஸ்லாமிய கல்வி நிலையை மாற்றினாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தும் ஆட்சி அவங்கள கையில் இருந்ததுனால அந்த எதிர்ப்பு எடுபடல. அதற்கு பின்னால ஒரு யுத்தம் ஒன்றே மூண்டு அந்த யுத்தத்தில் 2000 மேற்பட்ட உலமாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு இந்த இந்த விஷயத்துக்கு தலைமை தாங்கிய ஆலிம் பர்மாவுக்கு நாடு கடத்தப்படுகின்றார். 1956 ஏற்கனவே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. இந்தியாவுடைய அந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் பர்மாவுக்கு ஒரு அரச பிரயாணம் செய்கிறார். அந்த நேரத்தில் இந்திய ஆலிம் 100 வருடத்திற்கு முன்னால நாடு கடத்தப்பட்டு அவர் அடங்கி இருக்கிற அந்த மக்பரா அந்த கபரிஸ்தானத்திற்கு சென்று அங்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன, ஒரு இந்திய புரட்சியாளர் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார், இப்பொழுது இந்திய முஸ்லிம்கள் எல்லாம் மாறிட்டாங்க, 100 வருடத்திற்கு முன்னால இருந்த மனோநிலை இப்பொழுது இல்ல, அதனால் என்னுடைய மனசு நாடுது என்னண்டா இந்த இவருடைய கபரில் இருந்து ஒரு பிடி மண்ணை கொண்டு போய் மீண்டும் இந்திய முஸ்லிம்கள் வாழ்ற பகுதியில் அந்த மண்ணையாவது தூவி ஒரு 100 வருடத்திற்கு முன்னால இஸ்லாமியர்கள் எப்படி இருந்தார்களோ அந்த நிலைமை வரணும், அதுதான் என்னுடைய ஆசை என்று அவர் சொன்னத டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்க எதை சொல்ல வருகிறோம் என்றால் சதித்திட்டம் தீர்த்து இஸ்லாமியர்களை இந்த ஆன்மீகத்திலிருந்து கல்வியிலிருந்து ஆட்சியிலிருந்து தூரமாக்கி விட்டாங்க. இஸ்லாமியர்கள் அல்லாஹ் அக்பர் ஆட்சி செய்யும் போது எப்படியான ஆட்சி, எப்படியான பொருளாதார முன்னேற்றம்? ஊழல் இல்லாத நேர்மையான உண்மையான ஆட்சி. அல்லாஹு அக்பர். கலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி எப்படி? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி எப்படி? அவர்களுடைய மச்சான் சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குடன் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு தடவை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் பேச்சுடைய நடுவுல தன்னுடைய மச்சான் சுலைமான் கூறுகிறார், கதப்ட நீங்க போய் சொல்லிட்டீங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கதப்த வல்லாஹி மா கதப்து முன்து அன் அரஃப்து அன்னல் கிذب யதுரு அஹலஹு. அல்லாஹ்வே இது சத்தியமாக போய் எப்பொழுது கூடாது பாவம் பிழை தவறு என்று தெரிந்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய வாயால ஒரு பொய் சொன்ன வரலாறு இல்ல. யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொண்டு போய் உச்சத்துல நிறுத்தினாங்கண்டா. அவங்களோட காலத்துல தான் முழு உலகத்துல ஜக்காத்து வாங்க ஒருவர் கூட தகுதி இல்ல. ஜக்காத்து வாங்குவதற்கு ஒருவர் கூட தகுதி இல்லாத அளவுக்கு முழு உலகளாவிய முஸ்லிம்களையும் ஷீமான்கள் அந்த காலத்துல. இதன் மூலம் இவர்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழுகிறார்கள். நாம் ஷரியத்தை பாதுகாக்க முடிவெடுத்தோம் என்றால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அல்லாஹுடைய தீனுக்கு நீங்க உதவி செய்த அல்லாஹ் உதவி செய்வான். வெறும் வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையால உதவி செய்யணும். நம்முடைய நடையுடைய பாவனைகளில் தீன் பிரதிபலிக்கணும். அல்லாஹுடைய கட்டளைகள் வெளியாகணும். நபியுடைய புனிதமான சுன்னாக்கள் நம்முடைய நடையுடைய பாவனைகள்ல வரணும். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துல ஜகாத் வாங்குவதற்கு தகுதியான ஒரு மனிதர் கூட இல்லாத அளவுக்கு அல்லாஹ் முழு உலகளாவிய முஸ்லிம்களை ஷீமான்களாக ஆக்கினார். அவர்களுடைய அந்த தர்பாரல, அவர்களுடைய ஆட்சி பீட அந்த மெயின் இடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பு விடப்படும். ஐநல் காரிமூன், கடனாளிகள் எங்க? கடனாளிகள் எங்க? இன்றைக்கு கடன் சுமை தாங்காமல் முழு உலகத்துல ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேர் சூசைட் பண்ணுகிறார்கள்? ஐநல் நாக்கியகவும் திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் எங்க? ஐநல் எட்டாமாவல் மசாக்கீன், எத்தீன்களும் மிஸ்கீன்களும் ஏழைகளும் எங்க? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆட்சி பீடத்திலிருந்து ஒரு ஏழான் வரும், உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து வாங்கிக்கோங்க. இப்படியான ஆட்சி உலகத்துல யாருங்க செய்திருப்பாங்க? அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம். அவர்கள் பேசு, அவர்கள் மார்க்க விடயங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறாங்க. அது போன உடன் அவர்களுடைய மனைவி வருகின்றார் பேசுவதற்கு. உடனடியாக அங்கே பத்தி கொண்டிருந்த விளக்கை கூட அணைத்து விடுகிறார்கள். கிட்டங்க, ஏன் விளக்கு அணைச்சிட்டீங்க? இல்ல, இந்த விளக்கு பைத்துல் மாலுக்குரிய விளக்கு. நான் ஊர் மக்களுடன், நாட்டு மக்களுடன் நான் தேவையான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது உங்களோட பேசுறது தனிப்பட்ட குடும்ப விவகாரம். இது பைத்துல் மால் விளக்கில கூட நாங்க அந்த விளக்குடைய வெளிச்சத்தை கூட நாங்க அனுபவிக்க முடியாது. இதற்கு மேலால் உலகத்தில் ஒரு பேணுதல் இருக்கலாமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துல பொருளாதாரம் பொருளாதாரம் என்று பேசுறாங்களே, எந்தெந்த ஆகப்பெரிய வல்லரசோ அவங்க தான் ஆகப்பெரிய கடனாளி. அமெரிக்கா மட்டும் நான் நம்புற 13,000 trillion கடன், மில்லியனும் அல்ல பில்லியனும் அல்ல ட்ரில்லியன் கடன். உலகத்தில் எந்தெந்த நாடுகள் ஆக உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு கடன், மிகப்பெரிய கடன் ஓடிக்கொண்டிருக்குது. ஆயிரக்கணக்கான ஜாப்லெஸ், வேலை இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் பசியில பட்டணியால மரணித்துக் கொண்டும் சூசைட் பண்ணிக் கொண்டும் இருக்கிறார்கள். ஏன் இன்று நாங்க பார்க்கலாம்? அன்று ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய ஆட்சி காலம். அதற்கு பின்னால் இந்தியாவை ஆட்சி செய்தார்களே முகலாய மன்னர்கள், அதுல ஒருவர் தான் அல்லாமா ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் ஆட்சியாளர், மறுமுனையில மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய ஒரு முஃப்தி சாப். சில நேரம் பேசுவாங்களே இந்த மூளைமார் முஸ்திமார், நீங்க எல்லாம் உங்களோட மதரசாக்குள்ள இருந்துருங்க, உங்களோட மஸ்ஜிதுக்குள்ள இருந்துருங்க, நீங்க இங்க அரசியலுக்கு வராதீங்க, உங்களுக்கு எல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரியாது, உங்களுக்கு அரசியல் நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியாது, இதற்கு முன்னால உலகத்தை ஆட்சி செய்த அரசியல் விற்பன்னர்கள் யாரு? அல்லாமா ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய முஃப்தி, அவர்களால் தொகுக்கப்பட்ட கிதாபு தான் ஃபதாவா ஆலம்கீர். ஆலம்கீர் என்றாலே உலகை வெல்ல வந்தவர். அவர் உலகை மட்டுமல்ல இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்தினார் என்றால், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுடைய ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி 24 வீதத்தை அடைந்ததாக இந்தியாவுடைய பத்திரிகைகளே சமீபத்தில் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருந்தாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆட்சி செய்தாங்க அல்லாஹுடைய பயத்தோட, அல்லாஹுடைய அச்சத்தோட, இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து அல்லாஹுடைய சட்டதிட்டங்களுக்கு மாத்தமாக நடக்காமல் ஆட்சி செய்தார்கள். நீதமான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, அறிவுல முன்னேற்றம், பொருளாதாரத்தில முன்னேற்றம், இந்த அரபி மதரசாக்களுடைய நோக்கமும் அதுதான். நாம் வெறும் இதை மாத்திரமல்ல, ஷரியாவை படிங்க, குர்ஆன சின்ன வயதுல பாடமாக்க வைங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். வெகு விரைவில் சட்டங்கள் வரப்போகுதுன்னு வெளியால கேள்வி. 15-16 வயசுக்கு முன்னால மதரசாக்கள்ல சேர்க்கவே முடியாது, அதாவது ஓ லெவலை முடிக்குகின்ற வரைக்கும் மதரசாவுல சேர்க்கவே முடியாதுன்ற சட்டமும் வரப்போகுதுன்னு அல்லாஹ் ஆலம் நாங்க வெளியால கேள்விப்படுகின்றோம். ஆனா என்ன செய்யலாம், இன்னும் 15 வயசு வரைக்கும் இவர்கள் எவ்வளவு வேலைகளை செய்யலாம், பாடசாலைகளுக்கு போயிட்டு வாராங்களா, அவர்களை புது பண்ண வைங்க, குரான கொடுங்க, குரான ஓத வைங்க, அரபி இலக்கணங்கள் இலக்கியங்களை அந்த 15 வயசுக்குள்ளான தேவையான விஷயங்களை படிச்சு கொடுப்போம். ஓ லெவல் முடிச்சதோட இன்ஷா அல்லாஹ் ஒரு 3-4 வருஷத்துல ஆலிமாக ஆக்கி விட்டுடேலும், அந்த கிரேட் 11 வரைக்கும் அந்த 11 வருஷத்துல அப்படி ஒரு சட்டம் ஒன்று வந்து விட்டது என்றால் நான் எதை சொல்ல வரேன் என்று சொன்னா, ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபிஸ், அவர் டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், லோயராக இருக்கட்டும், ஐடி ஃபீல்ட் இருக்கட்டும், ஆகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கட்டும், ஆனால் அடிப்படை என்ன, குர்ஆனுடைய ஹதீஸுடைய அந்த அடிப்படையான நாலேஜ் இருந்தா அவரும் வழி தவற மாட்டாரு, அவருக்கு கீழ் உள்ளவர்களையும் வழி கெடுக்க மாட்டாரு. ஆனா அந்த அறிவுல கொஞ்சம் குறைவு உள்ளதனால தான் இந்த நம்முடைய பல சகோதரர்கள் இந்த ஓர் ஒரு பால் திருமணம் உலகத்துல ஐரோப்பா கண்டத்துல பல நாடுகள் அமுல் செய்யப்பட்டு விட்டது. எங்கட நாட்டிலையும் சமீப காலமாக அதை ஆதரிக்க கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடையிடையே வெளியேறாகிறார்கள். எல்ஜிபிசி என்று சொல்லி இருக்குது. இப்பொழுது எங்கட சகோதர சகோதரிகளும் ஆதரிக்கிறாங்க, இதில் என்ன தவறு, இதில் என்ன பில, உலகத்துல ஏற்பட்ட ஆக பயங்கரமா ஒரு பாவம் என்ன, இந்த ஒரு பால் திருமணமும் ஒரு பால் ஓரின சேர்க்கையும் தான் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட முதலாவது பாவம், முதலாவது தவறு. அதனால் உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்காத தண்டனையை அல்லாஹ் கொடுத்ததோடு மட்டுமல்ல இன்று வரைக்கும் அதை ஒரு பாடமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஹதரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட சில மலக்குமார்கள் இளைஞர்களுடைய வாலிபர்களுடைய தோற்றத்தில் வருகிறார்கள். இதை பார்த்தவுடன் அவருடைய மனைவி அவ ஹதரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் சேர்ந்து அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு உதவியாக இருக்கல்ல, அந்த பெண்ணும் அந்த பாவத்திற்கு உடந்தையாக இருந்தால் அந்த பெண்மணி போய் கூறுகின்றால், எங்கட வீட்டுக்கு நல்ல அழகான இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், உடனடியாக அந்த தவறுக்கு பழகிய ஷிலான்கள் ஓடி ஓடி வந்து விட்டார். முறைப்படி அவர்களை நீங்க திருமணம் முடிங்க, முறைப்படி அவர்களை முடித்துக் கொள்ளுங்க, இந்த தவறான வழிகள் வராதீங்க, பயந்து கொள்ளுங்க, என்னுடைய விருந்தாளிகளை கேவலப்படுத்திராதீங்க, என்னுடைய விருந்தாளிகளை கேவலப்படுத்திடாதீங்க. அவர்கள் பயந்த நேரத்தில் தான் மலக்குமார்கள் சொன்னாங்க, யாலூத் இன்னா ருசுலு ரப் ربك ليصلوا إليك فأسر بأهلك بقطع من الليل ولا يلتفت منكم أحد إلا امرأتك إنه مصيبها ما أصابهم
சொன்னாங்க நாங்க அல்லாஹ்வுடைய தூதுவர்கள், அவர்கள் உங்கள்கிட்ட வர முடியாது, இரவோடு இரவாக உங்களோட முழு குடும்பத்தையும் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் அழைத்துக் கொண்டு சென்று விடுங்கள், வெகு விரைவில் இவர்களை நாங்கள் அழைக்க போறோம், அவர்களுடைய அதாபு அழிவு வெகு விரைவில் வரும், நீங்க போற நேரத்தில் யாரும் திரும்பியும் பார்க்காதீங்க, உங்களோட மனைவியை தவிர அவர்களுக்கு வர அதே வேதனை உங்களோட மனைவிக்கும் வரும். ஹதரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் இரவோடு இரவாக சென்று விடுகிறார்கள். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து அவர்களோட ஒரு இறக்கையால அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த மிக பெரிய ஒரு பிரதேசம், கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நீளம், 5 அல்லது 7 கிலோமீட்டர் அகலம், 7 கிராமங்களை கொண்ட சதூம் என்ற ஒரு கிராமம், அந்த சதூம் இந்த கிராமத்தை பிரதிபலிப்பதன் மூலமாக தன்னின சேர்க்கையாளர்களுடைய சமீப காலத்துடைய பெயர் சேடமி அல்லது சொடமி என்றும் வைத்திருக்கிறாங்க. என்னண்டா அந்த சதூம் என்ற கிராமவாசிகள் அறிமுகம் செய்ததனால அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தன்னுடைய பெயரை செடமி அல்லது சொடமி என்று கூட வைத்திருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து கிட்டத்தட்ட 10-12 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பிரதேசத்தை தன்னுடைய ஒரே ஒரு இறக்கையால தோண்டுகிறார்கள். எந்த அளவுக்கு அதனுடைய வேகம் என்று சொன்னா கடல் மட்டத்தை விட 392 அடி அது கீழே சென்று விடுகிறது. அதை தோண்டி மேல முதல்வானம் வரைக்கும் கொண்டு போய் அதை அப்படியே மறுபக்கமாக புரட்டி அந்த தோண்டிய பகுதி தான் ஷாக்கடல், டெட்சி ஜோடான் இருக்குது டெட்சி, அந்த ஷாக்கடல் அதில் எந்த உயிரினமும் இதுவரைக்கும் வாழ முடியாத அளவுக்கு கயாமனால் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினையாக ஆக்கியிருக்கிறான். ஏன் உலகத்தில் யாருமே செய்யாத இயற்கைக்கு மாற்றமான ஒரு பாவத்தை நீங்க அறிமுகம் செஞ்சிருக்கிறீங்க. அதனால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய படிப்பினை பெறக்கூடிய உங்களை ஏற்படுத்தியிருக்கிறான். நான் எதை சொல்ல வாரேன்டா அதையும் ஆதரித்து பேசுறவர்கள் இருக்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்குது? எங்கட இஸ்லாமியர்கள், எங்கட இஸ்லாமிய லேபல் உள்ளவர்கள், இப்ப சமீபத்தில் பாத்தீங்க எக்ஸ் முஸ்லிம் என்ன முன்னாள் முஸ்லிம், அப்ப இப்ப நாங்க முஸ்லிம்கள் அல்ல, எப்படியானவர்கள் உருவாகி விட்டாங்க, அடிப்படை கல்வி கொடுக்கப்படாததுனால இன்றைக்கு இன்டலெக்சுவல் படித்தவர்கள் பட்டதாரிகள் தான். முதலாவது குரானுக்கு ஹதீஸுக்கு மாத்தமா ஷரியாவுக்கு மாத்தமா பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். இந்த எங்கட இலங்கை திருநாட்டில் உள்ள அரபி மதரசாக்களின் மூலமா தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய குர்ஆனை பாதுகாத்திருக்கிறான், அவனுடைய ஷரியாவை பாதுகாத்திருக்கிறான். ஷரியா பேசப்படுது. அந்த April 8 பின்னால ஒரு சகோதரன் அவன் தவறு செஞ்சானே, குர்ஆனை தவறுதலாக புரிந்து பேசினானே, அதனால உடனடியா உலமாக்கள் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சாங்க, அவனுடைய ஜனாசாவை கூட பாலம் எடுக்க மாட்டோமே, அவன் தவறான வழியில போய்விட்டான், குர்ஆனுக்கு தவறான அர்த்தத்தை கொடுத்தான், இந்த மதரசா இல்லாமல் இருந்தால் ஷரியாவை படிக்காமல் இருந்தால் யாரு பதில் சொல்வது? அந்த நேரத்தில் மெல்கம் ரஞ்சித்தோடு போய் பேசினது யாருங்க? மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்று அல்ஹம்துலில்லாஹ் எங்க நாட்டில் ஹலால் தேவையா? வெளிநாட்டில் உள்ள சில இஸ்லாமியர்கள் கூட வந்து பொறாமைப்படுறாங்க. இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய ஜமியத்துல உலமா சில வருஷங்களுக்கு முன்னால வந்து இலங்கையில பல பாகங்களுக்கு சென்று கடைசி எங்க அகில இலங்கை ஜமியத்துல உலமாவுடைய தலைமை பீடத்திற்கு வந்து அந்த ஜமாத்துக்கு அந்த குழுவுக்கு தலைமை தாங்கிய அப்துல் ரஹ்மான் ஹசரத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க, எங்கட தமிழ்நாட்டில் செய்ய முடியாத பல வேலைகளை நீங்க உங்களோட நாட்டில் செஞ்சிருக்கிறீங்க, எங்கட தமிழ்நாட்டில் கூட நாங்க எல்லா இயக்கத்தில் உள்ளவர்களையும் ஒரே இடத்திற்கு எங்களால் ஒன்று சேர்க்க முடியல, ஆனா மாஷா அல்லாஹ் நீங்க சேர்த்துட்டீங்க. உங்களுடைய ஜமியத்துல் உலமாவுல தப்லீக் ஜமாத் தௌஹீத் சகோதரர்கள், ஜமாத் இஸ்லாமி சகோதரர்கள், தசவ்வுடைய சகோதரர்கள், பரேல்வி கொள்கையுடைய சகோதரர்கள், ஹாதியானியா ஷியாவை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒன்று
சேர்த்து அரவணைத்து அல்ஹம்துலில்லாஹ் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இது யாரின் மூலமாக சாத்தியமானது? குர்ஆன் ரமலான் அழகான முறையில் ஓதப்படுகின்றது. மக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவையான நேரத்தில் தேவையான கருத்துக்களை முன்னால சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இந்த உலமாக்கள் இந்த அரபி மதரசாக்கள் இல்லாட்டி எப்படி இந்த 22 லட்சம் பேருக்கு மக்களுக்கு எப்படி வழிகாட்டுறது? இன்னைக்கு பல வெளிநாடுகள்ல நாங்க பார்க்கலாம், அங்க அவர்களுக்கு சரியா இஸ்லாம் போதிக்கப்படாததுனால அடிப்படை சட்டம் கூட தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால இத்தாலியில் ஒரு சகோதரர் கேட்கிறாரு, இப்படித்தான் எனக்கு ஜனாபத் ஆகிருச்சு, ஜனாபத்துக்குரிய குழி பிரதான குளிப்பு ஆகிருச்சு, நான் இடுப்புக்கு கீழால கழுவி கொண்டா போதுமா? ஏன் அடிப்படை பாதிப்பு கொடுக்கப்படல? அதனால் இதனுடைய சட்டம் கூட தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் எங்கட நாட்டில் நான் எதை சொல்ல வரேன், அரபி மதரசாக்கள் எங்களுக்குள்ள ஆகப்பெரிய சொத்து. அரபி மதரசாக்களுக்கு எதிராக சட்டங்கள் வந்தா அத்தனை நாங்க இந்த முழு நாட்டுடைய மக்களும் நிற்கணும். அழகான முறையில் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் அல்ல, நாகரீகமான முறையில கண்ணியமான முறையில கௌரவமான முறையில அவர்களுக்கு முன்னால நாங்க விளக்கணும், அவர்கள்ட்ட சொல்லணும், வந்து பாருங்க எங்கட மதரசாவுடைய சிலபஸ பாருங்க, பாட விதானங்களை பாருங்க, எங்கட லைப்ரரிகளை வந்து பாருங்க, எங்கட மாணவர்களை பாருங்க. காலையில தஹஜ்ஜுதில் இருந்து இரவு படுக்கின்ற வரைக்கும் அவர்களுடைய கால நேரம் இங்க கழியுது. இன்றைக்கு கிளப்புகள்ல பப்புகள்ல பாருகள்ல தெரியுற இந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்களே, இந்த 13,000 or 15,000 மாணவர்கள் நீங்க ஓதவானாம் படிக்கவானாம் என்று சொல்லி மதரசாக்களை இழுத்து மூடினா புதிய புதிய சிறைச்சாலைகள் தேவைப்படும். இன்னும் பார்களும் கிளப்புகளும் பப்புகளும் அதிகமாகும். ஏதோ அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள், அல்ஹம்துலில்லாஹ். தேவைப்பட்ட சில விடயங்களை மாற்றலாம், மதரசாவுடைய தேவையான சட்டதிட்டங்களை மாற்றலாம், அது மஷூரா செய்து அறிஞர்களை வைத்து தேவையான சில மாற்றங்களை தாராளம் செய்யலாம், அதற்கு நாங்கள் எதிர்ப்பில்லை. ஆனால் மதரசால சின்ன சின்ன நடக்கக்கூடிய தவறுகளை முன்னால வைத்து ஒட்டுமொத்தமாக மதரசாக்களை இழுத்து மூடணும் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய ஷரியாவே ஆட்டம் கண்டுவிடும். ஒரு ஆலிம் எந்த அளவுக்கு தேவாண்டா, பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு ஆலிம் ஊர்ல இருக்கணும். நீங்க கொஞ்சம் நாங்க வெளிநாடுகள்ல பாக்குறோம், சில ஊர்கள்ல எந்த ஒரு ஆலிமும் இல்ல. உதாரணமா ஒரு ஜனாசா ஒன்று ஏற்பட்டுருச்சு, இப்ப ஜனாசாவுடைய விஷயங்களை சொல்ல அங்க ஆலிம் இல்ல. அவர் பிறந்த நாட்டுடைய ஒரு முஃப்திக்கு கோல் பண்றாரு, கோல் பண்ணி கேட்கிறாரு நாங்க இப்ப என்ன செய்ய, பிறப்பு முதல் பிள்ளைக்கு பேர் வைப்பதிலிருந்து ஹசனா செய்வதிலிருந்து ஆனா அடி பேசே படிச்சு கொடுப்பதிலிருந்து அதற்கு பின்னால வியாபாரியான ஜகாத் விஷயம் அவர் கொடுக்கல் வாங்கல் ஈடுபடும் பொழுது அதனுடைய சட்ட சிஸ்டங்கள் நிக்காக முடிக்கும் பொழுது ஈஜாப் கபூல் சொல்லி வைக்கணும், ஒவ்வொரு வாரமும் ஜுமா பிரசங்கம் ஹுத்பா ஓதணும், ரமதான் வரும்பொழுது அதனுடைய சட்டதிட்டங்கள், ஜகாத் வரும்போது சட்டதிட்டங்கள், ஹஜ் வரும்போது சட்டதிட்டங்கள், குர்பானியுடைய சட்டதிட்டங்கள். ஒருவருக்கு ஆபரேஷன் செய்யப்படுது, ஒரு கைய கால கையையோ காலையோ வெட்டிட்டாங்க, இப்ப ஒரு ஆளின் தேவை, இந்த உறுப்பு என்ன செய்யறது? முழு மனிதனுக்கு செய்யற மாதிரி குளிப்பாட்டணுமா, கபன் செய்யணுமா, தொழுவிக்கணுமா, அடக்கம் செய்யணுமா, அல்லது இதற்கு வேற சட்டமா? ஆலிமுடைய அவசியம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் எங்கட நாட்டில் எங்கட எல்லாம் சமீபத்தில் இது 25வது வருஷம், ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னால தான் எங்கட நாட்டில் மதரசாக்கள் இந்த அளவுக்கு உருவாகி இருக்குது. அதனால சரியான சந்தோஷம். ஒரு காலத்தில் ரமதான்ல தொழுவிப்பதற்குரிய ஹாஃபிஸ் மாதிரி இந்தியாவில இருந்து வருவாங்க, காயல்பட்டினம் அதிராம்பட்டினம் கீழக்கரை போன்ற ஊர்கள் இருந்து வருவாங்க. எங்கட காத்தாங்குடியில மரகம் மறைந்த அப்துல்லா ஹசரத் கூட அதராம்பட்டத்திலிருந்து வந்தாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி எங்கட நாட்டில் ஹாஃபிஸ்மார்கள் இல்ல. ஆனா இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்கட இலங்கை திருநாட்டில இருந்து முழு உலகத்துக்கு போறாங்க, அமெரிக்காவுக்கு போறாங்க, கனடாவுக்கு செல்கிறார்கள், ஜப்பானுக்கு செல்கிறார்கள், அதே மாதிரி ஐரோப்பா கண்டங்கள்ல பிரான்ஸுக்கு வேணுமா, லண்டனுக்கு வேணுமா, ஜெர்மன் வேணுமா, அல்ஹம்துலில்லாஹ் போகிறார்கள். எங்களுக்கு சந்தோஷம், எங்களுடைய நாட்டுடைய ஒரு ஆலிம் அல்ஹம்துலில்லா, எங்களுடைய நாட்டுடைய ஒரு ஹாஃபிஸ் அல்ஹம்துலில்லா போய் கொண்டிருக்கிறார். நான் எதை சொல்ல வரேன்னா, நிறைய படித்த மக்கள் இருக்கிறீங்க, நாங்க இன்னும் எங்களுடைய சிலபஸ உறுதியாக்குவோம். 11 வருஷம் வரைக்கும் உதாரணமாக ஓ லெவல் கட்டாயம் என்று வந்தா, அந்த 11 வருஷத்துக்கு உள்ளால மதரசாவுட படிப்பிக்கிற ஒரு 3-4 வருஷத்துடைய கோர்ஸ், அந்த ஆஃப் டைம் ஸ்கூல் பாடத்தையே நாங்க தனித்தனியா ஏதாவது ஒரு அடிப்படையில படித்து கொடுத்து முடித்து விட்டோம். ஓ லெவலுக்கு பின்னால 3 வருஷத்துல ஆலிம் ஆகிடுவாரு. இப்ப ஆலிம் ஹாஃபிஸ் ஓ லெவல், அதுக்கு பின்னால் ஏ லெவல், அதற்கு பின்னால யூனிவர்சிட்டி, தேவையான எல்லா கலைகளையும் படிக்கலாம். இந்த குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் இவரை பாதுகாக்கும், இந்த ஹதீஸ் இவர் இன்னைக்கு பாதுகாக்கும். நாங்க இன்னும் விளங்கல்ல, மேற்கத்திய நாடுகள் உள்ளவங்க விளங்கிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால நாங்க அமெரிக்காவுக்கு ஜமாத் போயிருந்தோம். அங்க மயாமி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரியும், ஆக உலகத்துல ஃபேமஸான பீச் மயாமி. அந்த மயாமின்னு சொல்லக்கூடிய ஊர்ல நாங்க ஜமாத்துல ஒரு மஸ்ஜிதில் இருக்கிறோம். அப்ப காலையில ஃபஜ்ர் தொழுது முடிந்து நாங்க அப்படி ஓய்வெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். திடீரென்று மாணவர்களும் மாணவிகளும் வருகிறார். நாங்க பார்த்தோம், மாணவர்கள் வந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், மாணவிகள் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், ஒரு பெண் ஆசிரியை அவங்களே பாடம் நடத்துறாங்க, ஒரு ஆண் ஆசிரியர் இவங்களுக்கு என்ன ஹிஃபுது பண்றாங்க. நாங்க நேரடியா கண்ணால கண்டது, இந்த மாணவர்கள் ஹிஃபுது பண்றாங்க, அந்த மாணவிகள் குர்ஆன் பாடம் கொடுக்கிறது கேட்டுக்கு பின்னால திரைக்கு பின்னால எங்களுக்கு சத்தம் கேட்குது. 12 மணி ஆனவுடன் ஆண்களும் குர்ஆனை முடிக்கிறாங்க, பெண்களும் குர்ஆனை முடிக்கிறாங்க. ஆண்களுக்கு அவர்களுடைய அந்த லஞ்ச் தேவையான அவர்களுடைய சாப்பாடு குடிப்புகளை முடிச்சிட்டு ஒரு தொழுகையோட ஆண்களுக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் வைக்கப்பட்டிருக்குது, எல்லாரும் வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னால நிக்கிறாங்க. நாங்க அந்த உஸ்தாதத்தை விசாரிச்சோம், இது என்ன செய்யறாங்க, இப்பதான் இவங்க ஸ்கூல் பாடம் படிக்கிறாங்க. மஸ்ஜிதிலேயே வைத்து ஒரு அறையிலே வைத்து படிக்கிற எல்லா பாடத்தையும் படித்து கொடுக்கிறோம். 4 மணி வரைக்கும் வருஷ கடைசியில் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இவங்க அங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துருவாங்க. இங்க ஆஹா, அமெரிக்காவுல இன்னைக்கு லண்டன்லயும் அதே போன்று பல பகுதிகள் நடக்குது. முதலாவது குர்ஆனை கொடுக்கறாங்க, அல்லாஹ்வுடைய கலாம பாடமாக்குறாங்க, அதனுடைய ஒளி, அதனுடைய நூர், அதனுடைய பிரகாசம், அதன் மூலம் மற்ற கலைகள் மற்ற கல்விகள் அவர்களுக்கு லேசாகுது. எங்க எல்லாருடைய விருப்பமும் அதுதான், குர்ஆனோட ஹதீஸோட ஷரியாவோட சேர்த்து மட்டத்தை நாங்க படித்தோம். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் வழி தவற மாட்டோம், சமூகத்தையும் வலித்தவர விட மாட்டோம். இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வருகின்றதோ அதற்கு தகுந்த முறைப்படி குர்ஆன் ஹதீஸ் மூலமாக எங்களால் பதில் கொடுக்கலாம். அதற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் தான், ஒரு இடம் தான் இது போன்ற மதரசாக்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்ல வருகிறோம், நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் படிக்கணும், ஷரியாவையும் படிக்கணும். விசேஷமா நீங்க தவறா நினைக்க மாட்டீங்கன்னா சிங்களத்தையும் படிக்கணும். இந்த கடந்த காலத்துல எங்கடோ உங்களுக்கு சிங்களம் தெரியாததுனால எத்தனையோ சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரியும் பதில், ஆனா பாஷா தெரியாது. அவங்க கேட்கிற சாதாரணமான கேள்விகள் எங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய்விட்டோம், ஒரு செக் பாயிண்ட் போய்விட்டோம், அல்லது முக்கியமான ஒரு அரச நிறுவனத்திற்கு நாங்க போய்விட்டோம், எங்களால பேச தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க ஸ்ரீலங்கனே இல்ல, ஏன் உங்களுக்கு பாஷா தெரியாட்டி நீங்க எப்படி ஸ்ரீலங்க. அவங்க அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால ஷரியாவையும் படிப்போம். இந்த சிங்கள பாஷை ஆக முக்கியம் எங்களுக்கு. எங்க எதிர்காலத்தில் எங்களுக்கு எதிராக வரக்கூடிய சவால்களை நாங்க முறியடிக்கணும். நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அழகான முறையில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தணும், ஏற்றுக்கொள்வாங்க, விளங்குவாங்க, அவர்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அந்த அடிப்படையில் ஷரியாவையும் படிப்போம். தேவையான என்னென்ன எங்களுக்கு எதிரான தவறான குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டுகள் இருக்குதோ, நபி அவர்கள் 6 வயதுல திருமணம் முடித்தாங்க, சின்ன பிள்ளைய முடிச்சாங்க, இது போன்ற குற்றச்சாட்டுகள், இன்னும் பல குற்றச்சாட்டுகளை எதிர்கால கடந்த காலங்களில் வைத்தாங்க. அவைகளுக்குரிய தெளிவுகளையும் முதல்ல நாங்க தெளிவு பெறுறது, முதல்ல நாம் விளங்குகின்றது, மற்றவர்களுக்கு அழகாக விளக்கலாம். அதனால் இதிலேயும் நாங்க காலங்களை நேரங்களை கொடுத்து தீனுடைய அடிப்படையில வாழ்வதற்கு அல்லாஹுடைய தீன் அல்லாஹுடைய ஷரியா பாதுகாக்கப்படணும். அதை விட்டு நாங்க அதாவது செல்ல மாட்டோம் என்ற உறுதியில் இருந்தோம் என்றா நிச்சயமா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். ஆக அந்த அடிப்படையில தான் இந்த மதரசாக்கள் போதிக்கப்படுகின்றது. அதனால மதரசாக்களையும் பாதுகாப்போம், மதரசாக்களுக்கு எதிராக வரக்கூடிய தவறான குற்றச்சாட்டுகள் அவைகளையும் பாதுகாப்போம், அவர்களுக்கு என்னென்ன ஐயங்கள் இருக்கிறதோ அவைகளுக்குரிய தெளிவான பதில்களை கொடுப்போம், உறுதியாக இருப்போம். யாரும் மனம் தளர்றல, ஒவ்வொரு காலத்துல வர சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து நாங்க மனம் தளர்றல, கடந்த காலங்கள்ல இதை விட பெரும் பெரும் பிரச்சனைகளை அச்சுறுத்தல்களை பயமுறுத்தல்களை எங்கட சகோதரர்கள் எதிர் நோக்கி இருந்தாங்க. இப்ப கொரோனா வைரஸ் என்று வந்திருக்கிறது, அரசாங்கத்தால சொல்லப்படக்கூடிய புத்திமதிகளை கட்டாயம் எடுப்போம். எங்கட ஹெல்த்தால சுகாதார அமைச்சனால என்னென்ன வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறதோ அவைகளையும் எடுப்போம். உலமாக்கள் என்னென்ன வழிகாட்டுறாங்களோ அவைகளையும் எடுத்து ஷரியாவுடைய அடிப்படையில அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்க வாழ்ந்தோம். அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். ரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல் லில் கௌனி வ குல்
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு
அலைக்கும்.